رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இப்பிரசங்கத்தை ஆரம்பிச்சுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மான் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவை வைத்து அவர்களுக்கு ஒரு மறுமை வாழ்க்கையை ஏற்பாடு செய்து அதிலே வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு சுவனம், தோல்வி அடையக்கூடியவர்களுக்கு நரகம் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கை பயணத்தை சந்திக்கின்ற ஒரு மனிதன் உலக வாழ்க்கையை அவன் மேற்கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு இரண்டு கட்டங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஒன்றோ அவன் நல்லவனாக வாழ முயற்சி செய்கின்றான் அல்லது கெட்டவனாக வாழ முயற்சி செய்கின்றான். இந்த மனிதனை பரிசோதிப்பதற்காக வேண்டி இந்த மனிதனுக்கான ஒரு பொது விரோதியையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். அந்த பொது விரோதியை பொறுத்தவரையில் அவனுக்குத்தான் நாங்கள் இபிலீஸ் என்று சொல்லுகின்றோம் அல்லது சைத்தான் என்று சொல்லுகின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணியுமாறு சொன்ன பொழுது மலக்குமார்கள் எல்லோரும் சிரம் பணிகிறார்கள். ஆனால் இந்த இபிலீஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதர்களின் பொது விரோதி அவன் சிரம் பணிய மறுக்கின்றான். அல்லாஹ் அவனை பார்த்து கேட்கின்றான், உனக்கு நான் சிரம் பணியுமாறு ஏறினேன், நீ ஏன் அடிபணியவில்லை என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, காலான கைரும் மின்னு கலக்தனி மின் நாரின் வ கலக்தஹு மின் தீன். நீ அந்த ஆதமை மண்ணினால் படைத்திருக்கின்றாய், என்னை நெருப்பினால் படைத்திருக்கின்றாய், அவனை விட நான் சிறந்தவனாக இருக்கின்றேன், எப்படி அவனுக்கு நான் சிரம் பணிய முடியும்? இந்த பெருமை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரம் பணிய மறுக்கிறது. அதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுடைய அந்த இடத்தில் இருந்து அவனை வெளியேற்றுகின்றான். அப்பொழுது சைத்தான் அல்லாஹ்விடத்தில் ஒரு அவகாசம் கேட்கின்றான், கியாமத்து நாள் வரைக்கும் எனக்கு நீ ஒரு அவகாசத்தை தர வேண்டும். எனக்கு அவகாசம் தெரியுமா, உன்னுடைய அடியார்கள் ஆதமுடைய சந்ததியில் இருக்கிறார்களே அவர்களை நான் வழிகெடுத்து காட்டுவேன், உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களாக அவர்களை நான் வாழ விட மாட்டேன். அப்போது அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன, இன்னக்க மினல் முன்பரி, உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டவன் தான், முடியுமானால் என்னுடைய அடியார்களை நீ வழிகெடுத்துக்கொள், அதற்கெல்லாம் அவகாசம் கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மனிதர்களாக எங்களுக்கு ஒரு பொது விரோதி இருக்கிறான். அந்த பொது விரோதியை நாங்கள் சரியாக அடையாளப்படுத்திக் கொண்டால்தான் உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழலாம். அந்த விரோதியை அடையாளப்படுத்தி அந்த விரோதி எங்களை எப்படியெல்லாம் வழிகெடுக்க முயற்சி செய்வான் என்பதை கண்டுகொள்ளவில்லை என்றால் எங்களால் நல்லவர்களாக வாழ முடியாது. எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவன் ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தான் உங்களுடைய விரோதியாக இருக்கின்றான், அவனை நீங்கள் விரோதியாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இறைவன் எப்படியெல்லாம் சொல்லி தருகிறான் தெரியுமா, சைத்தான் உங்களை எப்படி வழிகெடுக்க வருவான், சைத்தான் உங்களை எப்படி கெடுக்க வருவான் என்பதை அக்கு வேறு ஆணி வேறாக அல் குர்ஆனினூடாகவும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறையினூடாகவும் எங்களுக்கு சொல்லி தருகின்றான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, சைத்தான் யாரை வழிகெடுக்க போகிறான், சைத்தான் யாரை வழிகெடுக்க போகிறான், எல்லா மனிதர்களையும் வழிகெடுக்க முடியுமா என்றால் சைத்தானே சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது, அவனுக்கு மனிதர்கள் அனைத்து பேரையும் வழிகெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. யாரை வழிகெடுக்க முடியும் தெரியுமா, சைத்தான் சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள், சூரத்துல் ஹிஜ்ர் 15வது அத்தியாயம் 26-லிருந்து 43 வரைக்கும் படியுங்கள். அதிலே சைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அகவாசம் மனிதனை எப்படி அவன் வலிகெடுப்பான் என்பதை சொல்லுகின்ற பொழுதோ கால ரத்தி பிமாக வைத்தனி லவுசையின் பில் அருதி வலவுகுவி என்னவும் அஜ்மயின், அவர்களை நான் வலிகெடுப்பேன். எப்படி தெரியுமா? லவுசையின் என்னலகும் பில் அருதி, பூமியிலே அவர்களுக்கு அலங்காரங்களை நான் காட்டுவேன். இதுதான் சைத்தான் மனிதர்களை வலிகெடுப்பதற்கு எடுத்திருக்கின்ற மிக முக்கியமான ஆயுதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் இருக்கிறது அல்லவா, இந்த உலகத்தை ஒரு மனிதன் விரும்பிய விதத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் நிபந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டுக்கோப்புக்குள் நின்று கொள்ள வேண்டும். சைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? இந்த உலகத்தை அழகுபடுத்தி காட்டுவான். இன்றைக்கு மனிதர்கள் எப்படியெல்லாம் போகிறார்கள் பாருங்கள். ஒரு அற்பமான தலைமைத்துவம், நிர்வாகத்திலே தலைமைத்துவம் கிடைக்க வேண்டும் என்றால் அவன் எதையும் செய்ய தயாராகி விடுகிறான். சமூகத்தில் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்றால் அவன் எதையும் செய்ய தயாராகி விடுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன காரணம்? அந்த சைத்தான் உலகத்தில் இருக்கின்ற அற்பமான தலைமைத்துவம், உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய செல்வாக்கு, பொருளாதாரத்தின் பெருமதி, இதையெல்லாம் மனிதர்களுக்கு காட்டி மனிதர்களை வழிகெடுக்க முயற்சி செய்கிறான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லித் தருகிறான், இந்த உலகத்தை அழகுபடுத்தி காட்டி சைத்தான் உங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான். எனவே உலகத்துக்கு அடிமையாகி விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருங்கள், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு அடிமைப்பட்டு விடாதீர்கள் என்பதற்கு சொல்லித் தருகின்ற பொழுது சைத்தானை அல்லாஹ்விடத்தில் சொல்லுகிற செய்தி தெரியுமா? இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லசீன், யா அல்லாஹ் உன்னை யாரெல்லாம் தூய்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, முக்லிசான மனிதர்கள் என்று சொல்லுவோம் அல்லவா, தூய்மையோடு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், உள்ளத்தினாலும் நேசிப்பார்கள், வெளி வாழ்க்கையிலும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள், உள்ளத்தினாலும் இஸ்லாத்தை நேசிப்பார்கள், வெளி வாழ்க்கையிலும் நேசிப்பார்கள். அப்படிப்பட்ட தூய்மையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. யார் சொல்கிற செய்தி இது? சைத்தானே அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றான், உன்னுடைய மனிதர்களை வழிகெடுப்பதற்கு எனக்கு ஒரு அவகாசம் தந்துவிடு, ஆனால் யாரெல்லாம் உன்னை தூய்மையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்றெல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சைத்தானால் யாரை வழிகெடுக்க முடியாது? யாரெல்லாம் இஸ்லாத்தை தூய்மையாக நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்வை தூய்மையாக ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களை ஒருபோதும் சைத்தானால் வழிகெடுக்க முடியாது. எனவே எங்களுக்கு தேவைப்படுவது என்ன தெரியுமா? இஹ்லாஸ் தேவைப்படுகிறது, தூய்மை தேவைப்படுகிறது. யாருக்காக நாங்கள் இஸ்லாம் பேசுகிறோம்? யாருக்காக நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறோம்? அல்லாஹ்வுக்காக மாத்திரம் பேசியிருந்தால் சைத்தானால் எங்களை வழிகெடுக்க முடியாது. எப்பொழுதாவது தூய்மைக்கு முரணாக மக்களுடைய செல்வாக்கை ஆசைப்படுகிறோமா, பொருளாதாரத்தை ஆசைப்படுகிறோமா, பள்ளி நிர்வாகத்தை ஆசைப்படுகிறோமா, அங்கே சைத்தான் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் இருக்கின்ற அற்பமான ஆசைகளுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அற்பமான இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டு விடுவோமாக இருந்தால் தூய்மை பால்பட்டுவிடும், தூய்மை கெட்டு போய்விடும், அதன் பிறகுதான் சைத்தான் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுக்காக ஒதுங்கி இருக்கின்ற நாங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை என்ற அடிப்படையில் ஒன்றுபட்டிருக்கின்ற நாங்கள் உலகத்தின் எந்த சிந்தனைகளுக்கும் அடிமைப்படக்கூடாது, உலகத்தில் இருக்கின்ற எந்த இன்பங்களுக்கும் அடிமைப்படக்கூடாது. மக்களுடைய செல்வாக்கை பார்த்தோமா, அது வழிகேட்டின் ஆரம்பம், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் செல்வாக்கை எதிர்பார்த்தோமா, வழிகேட்டின் ஆரம்பம். பொருளாதாரத்தை ஆசை வைத்தோமா, வழிகேட்டின் ஆரம்பம். தூய்மையாக அல்லாஹ் மாத்திரம்தான் என்னுடைய இலக்கு, அல்லாஹ் மாத்திரம்தான் என்னுடைய நோக்கம், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நான் அடிபணிய மாட்டேன் என்ற தூய்மை இருக்குமாக இருந்தால் சைத்தானால் எங்களை வழிகெடுக்க முடியாது என்ற அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் இன்னொரு அடிப்படையை பாருங்கள், சைத்தான் எப்படி வழிகெடுக்க போகிறான் என்பதை சொல்லுகின்ற பொழுதோ இன்றைக்கு நாங்கள் நிறையவே பார்க்கிறோம். என்னப்பா குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற உங்களுக்கு இடையில் ஒரே சண்டை சச்சரவும், என்னப்பா உங்களுக்கு இடையிலே ஒற்றுமை இல்லை? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பிரச்சனை யாருக்கு தெரியுமா? வழிகேட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. வழிகேட்டில் உள்ளவர்களை சைத்தான் வழிகெடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. யாரை சைத்தான் வழிகெடுக்க முயற்சி செய்வான் தெரியுமா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே 7வது அத்தியாயத்தில் அழகாக சொல்லி காட்டுகின்றான், நான் உன்னுடைய சத்திய பாதையில் அமர்ந்து கொள்வேன். எங்கே அமர்ந்து கொள்வேன்? நேரான பாதை இருக்கிறது அல்லவா, மனிதர்களை சுவனத்துக்கிட்டு செல்லுகின்ற பாதை, அந்த பாதையிலே அமர்ந்து கொண்டு சும்மன் ஆத்தி என்னும்
அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் அவர்களுக்கு வலது இடது எல்லா திசைகளாலும் வந்து அவர்களை நான் வழிகெடுக்க முயற்சி செய்வேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி வழிகெடுப்பான், யாரை வழிகெடுப்பான், இதுதான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யாரு சத்தியத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தான் வழிகெடுக்க முயற்சி செய்வான். சிறுக்கை செய்தவர்களை வழிகெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பித்தத்தை செய்பவர்களை வழிகெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம், அவர்கள் நரகத்துக்கு செல்ல வேண்டிய அடிப்படையிலே இருக்கிறார்கள். யாரை வழிகெடுக்க வேண்டும் தெரியுமா, யார் சத்திய பாதையில் இருக்கிறார்களோ அவர்களை தான் வழிகெடுக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் பல அமைப்புகளோடு பல ஜமாத்துகளோடு வாழ்க்கை நடாத்துகிறோம். சிந்தனை செய்து பாருங்கள், அடுத்த ஜமாத்தினர் எப்பயாவது அவர்களுடைய கொள்கையிலே இடம் தந்திருக்கிறார்களா எங்களுக்கு சிந்தனை செய்து பாருங்கள். ஜனாசாவுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது, அந்த ஜனாசாவுக்குள்ள சட்டத்திட்டத்துக்கு அமையதான் ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்பவர்கள் எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற விதத்தில் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று அவகாசம் தந்திருக்கிறார்களா, சிந்தனை செய்து பாருங்கள். மிம்பர் மேடைக்கு நிபந்தனை வைத்திருக்கிறார்கள், ஜும்மாவுக்கு என்ற நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஜும்மா செய்ய ஆசைப்படுகிறோம், எங்களுக்கு ஒரு ஜும்மா தாருங்கள் என்றால் எத்தனை பேர் இடம் கொடுக்கிறார்கள். அசத்தியத்தில் இருப்பவர்கள் வளைந்து கொடுப்பது கிடையாது, அசத்தியத்தில் இருப்பவர்கள் நெளிந்து செறிந்து செல்வது கிடையாது, அவர்கள் அசத்தியத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம், சத்தியத்தில் இருக்கின்ற எங்களுக்கு தான் மக்களுடைய செல்வாக்கு தேவை, ஊருடைய மதிப்பு தேவை. எனவே கொள்கையிலே சமாளிப்பு செய்து வளைந்து நெளிந்து அவர்களுடைய உள்ளத்தை வெல்ல முயற்சி செய்கிறோம். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள். யாரை சைத்தான் காவு கொள்ள முயற்சி செய்கிறான், யாரை சைத்தான் வழிகெடுக்க முயற்சி செய்கிறான். வழிகேட்டில் உள்ளவர்களை சைத்தான் வழிகெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, சத்தியத்தில் இருக்கின்ற எங்களைத்தான் சைத்தான் வழிகெடுக்க முயற்சி செய்வான். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் இருக்கின்ற நாங்கள், சிறுக்கு பித்தத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்த நாங்கள், அதிலே ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது, வழிகேட்டோடு ஒரு காலமும் சமரசம் செய்யக்கூடாது. சமரசம் செய்ய சென்றால் அங்கேதான் சைத்தான் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்கிறான் என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே சைத்தான் யாரை வழிகெடுப்பான், சத்திய பாதையில் இருந்து கொண்டு யாரெல்லாம் சத்தியத்திலே வருகிறார்களோ அவர்களை வழிகெடுக்க முயற்சி செய்வான். எனவே நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோமா, மிக கவனமாக இருக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவை சரியாக விளங்கிய நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சைத்தான் எப்படி எங்களை வழிகெடுப்பான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய வழிகளை காட்டி தந்தார்கள், நிறைய வழிகளை காட்டி தந்தார்கள். அதிலே மிக பிரதானமான இரண்டை காட்டி தந்தார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக பிரதானமான இரண்டு வழிகளை காட்டி தந்தார்கள். இந்த இரண்டு வழிகளிலும் குர்ஆன் ஹதீஸை பேசுகின்ற தூய்மையான இஸ்லாத்தை பேசுகின்ற நாங்கள் ஒருபோதும் சிக்குண்டு விடக்கூடாது, மாட்டிக்கொள்வோமாக என்றால் வழிகட்டு போய்விடுவோம். முதலாவது தெரியுமா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா இன்ன ஷைத்தான கதி ஐசா யுஅபத ஃபீ பலதிக்கும் ஹாதா. நபி தோழர்களை பார்த்து ஹஜ்ஜத்துல் வதாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இந்த பூமியிலே இந்த நாட்டிலே நீங்கள் சைத்தானுக்கு கட்டுப்பட்டு இணை வைப்பீர்கள் என்பதை சைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். சைத்தான் எதில் உறுதியாக இருக்கிறான் தெரியுமா, திருப்பி ஒரு விடத்தம் மக்காவிலோ மதீனாவிலோ இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளோ சிலை வணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதில் சைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சிலையை காட்டி சிரம் பணிய சொல்கிறான், சிரம் பணிவானா, ஒருபோதும் சிரம் பணிய மாட்டான். ஒரு முஸ்லிமுக்கு சூரியனை வணங்க செல்லுங்கள் பார்க்க, ஒருபோதும் வணங்க மாட்டான். ஒரு முஸ்லிமுக்கு கல்லையோ மண்ணையோ ஆட்டையோ மாட்டையோ வணங்க சொல்லுங்கள் பார்க்க, ஒருபோதும் வணங்க மாட்டான். ஏன், சைத்தானால் நேரடியாக ஒரு முஸ்லிமை சிறுக்குக்கு இட்டு செல்ல முடியாது. ஆனாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான், அவர்களில் நிறைய பேர் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், இணை வைத்த நிலையிலே சிறுக்கு செய்த நிலையிலே. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மூமியங்களில் ஒரு கூட்டம் இருக்கிறது, மூமியங்களில் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது, இணை வைத்தவர்களாக இருக்கிறார்கள். என்ன நபிகளா சொல்கிறார்கள், சைத்தானுக்கு நபிகளாருடைய உம்மத்தை இணை வைக்கக்கூடியவர்களாக மாற்ற முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களின் ஒரு கூட்டம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன சகோதரர்களே அர்த்தம்? சைத்தான் எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், நீங்கள் வணக்க வழிபாடுகள் எதையெல்லாம் சிறியதாக கருதுகின்றீர்களோ, எதையெல்லாம் சில்லறை பிரச்சனையாக கருதுகின்றீர்களோ, அதனூடாக நீங்கள் சைத்தானுக்கு வழிபடுவீர்கள், அவனதை பொருந்திக் கொள்வான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமிதி இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி சைத்தான் வழிகெடுப்பானாம்? சிறுக்கை சொன்னால் மனிதன் வழிகட்டு போக மாட்டான். சிலையை வணங்கு, சூரியனை வணங்கு, சந்திரனை வணங்கு என்றால் ஒருபோதும் முஸ்லிம்கள் ஆட்டம் காண மாட்டார்கள். எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? சில்லறை பிரச்சனையை காட்டி காட்டி வழிகெடுப்பான. இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் இணை வைக்காத சமூகம், தாயத்து என்று வருகிற போது, துவா கூடி என்று வருகிற போது, போத்தல் குப்பி என்று வருகிற போது, தகடி என்று வருகிற போது, அதெல்லாம் சின்னதப்பா, அதெல்லாம் மிம்பரிலே பேச முடியுமா? அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி வழிகட்டு போனார்கள்? தாயத்து தகடி என்று சொல்கிறோமே, துவா கூடி என்று சொல்கிறோமே, கழுத்திலே கட்டப்படுகிறது, வீட்டு மூலையில் தொங்க போடப்படுகிறது. நபிகளார் வார்த்தையில் சொன்னார்கள், மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கது அஷ்ரக. எவன் ஒரு தாயத்தை தொங்க போடுகிறானோ அது இஸ்லாமியமய பேர் என்ன தெரியுமா? துவா கூடு. தாயத்து என்றால் போட மாட்டார்கள், துவா கூடி என்றால் போடுவார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு என்ன நிலைமை போய்விட்டது? நபிகளார் சொல்கிறார்கள், யாரொருவன் தாயத்தை தொங்க போட்டானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். மண் அல்லக்க செய்யன் முக்கில இலேகி, யார் ஒரு பொருளை தொங்க போட்டுக் கொள்கிறானோ பாதுகாப்பு கருதி அதன் பக்கமே சாட்டப்படுகிறான் என்று சொன்னார்கள். இவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு விடயம் எப்படி மாறியது? மிம்பர் மேடையில் தாயத்து தகடை பற்றி பேச முடியாது. என்னப்பா இவர்களுக்கு வேலை சில்லறை பிரச்சனை பேசுவதுதான். இதை மிம்பரிலே பேசுவதா? எது சிறுகோடு சம்பந்தப்பட்ட விடயம் சில்லறை பிரச்சனையாக மாறியது பாருங்கள். எல்லா முஸ்லிம்களும் இணையிலே போய்விட்டார்கள். என்ன காரணம்? எப்பொழுது இஸ்லாம் இணை என்று சொன்ன ஒரு காரியம் சில்லறை பிரச்சனையாக போகிறதோ அப்பொழுது இணையிலே போய் விழுந்து விட்டார்கள். முஸ்லிம் சமூகம் சாஸ்திரம் பார்ப்பார்களா? சாஸ்திர காலத்திலே சொல்வார்களா? கூடாது, அது இணை. அப்படி என்றால் பால் பார்க்க முடியுமா? நம்பர் போட்டு பார்க்க முடியுமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் என்ன சொன்னார்கள்? மன் அத்தா அர்ராபன் அவ் காஹினன் ஃபசத்த கௌபிமாய குல் ஃபக்கது கபர பிமாவும் சிலரா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் சொன்னார்கள், யாராவது ஒருவன் குறி சொல்பவன், சாஸ்திரம் சொல்பவன் என்றால் எதிர்வு கூடுகின்ற மனிதர்களிடத்திலே சென்று ஏதாவது ஒரு விடயத்தை கேட்டு அவன் சொல்வது சரிதானே என்று நம்பினால் நபி முஹம்மதின் மீது இறக்கப்பட்ட வேதத்தை மறுத்து விட்டான் என்று சொன்னார்கள். லேசான காரியமாயிது, சில்லறை பிரச்சனையாயிது. முஸ்லிமில் எப்படி ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது? யாராவது ஒருவன் குறி சொல்பவர்கள், சாஸ்திரம் சொல்பவர்கள், எதிர்வு கூடுகின்ற மனிதர்களிடத்திலே சென்று மறைவான அறிவை வாதாடுகின்ற மனிதர்களிடத்திலே சென்று ஒரு விடயத்தை கேட்டால் அவனுடைய 40 நாட்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். லேசான காரியமாயிது, லேசான காரியம் கிடையாது. ஆனால் பால் பார்ப்பது, நம்பர் போட்டு பார்ப்பது, இதையெல்லாம் மிம்பர் மேடையிலே பேசினால் என்ன தெரியுமா வாதம்? இவர்களுக்கு வேலை சின்னதை பேசுவதுதான். சிலரை பிரச்சனையாகி போய்விட்டது பாருங்கள் சகோதரர்களே. ஈமானை பறிக்கின்ற ஒரு காரியம், வணக்க வழிபாடுகளை இல்லாமலாக்குகின்ற ஒரு காரியம் சின்னதாகி போய்விட்டது. அதன் காரணமாக சைத்தான் அப்படியே ஈமானை கலட்டி சென்று கொண்டிருக்கிறான். எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, கபரு வணக்கம் கூடுமா கூடாதா? உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று சொல்கிற ஒரு முஸ்லிம் தொழுகை முடிந்தவரை கபரடியில் போய் என்ன செய்கிறான்? பிரார்த்தனை செய்கிறான், நேர்ச்சை வைக்கிறான், காணிக்கை கட்டுகிறான். நடக்கவில்லையா? எப்படி இந்த சிறுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்குள் புகுந்தது? எப்படி இந்த சிறுக்கு மதீனாவிலே நடக்கிறது? எப்படி இந்த இணை முஸ்லிம் சமூகத்திலே நடக்கிறது சகோதரர்களே? எப்பொழுது கபரு வணக்கத்தை சில்லறை பிரச்சனையாக பார்த்தார்களோ அப்பொழுது சைத்தான் ஈமானை கலட்டி கொண்டு சென்றான். எனவே எப்பொழுது இஸ்லாம் சொல்லுகின்ற பாவத்தை ஒரு சமூகம் சில்லறை பிரச்சனையாக கருதுகிறதோ, சிறியதாக கருதுகிறதோ, அப்பொழுது சைத்தான் எங்களை பிடித்துக் கொள்வான். அதே போன்றுதான் இஸ்லாம் சென்றோர் வணக்கத்தை சின்னதாக பார்த்தாலும் என்ன நடந்தது சகோதரர்களே? நபிகளான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருடம் இன்றைக்கு அல் குர்ஆனை கொண்டு வந்து தந்துவிட்டு நாளைக்கு மறைத்து போனார்களா? அப்படி நபிகளார் போகவில்லை. 23 வருட காலம் வாழ்ந்து காட்டினார்கள். 13 கால வருடத்தை விட்டு விடுவோம். மக்காவுடைய காலம் மதீனாவிலே எப்படி வாழ்ந்தார்கள்? 10 வருடங்கள் வாழ்ந்தார்கள். எப்படிப்படி ஒரு ஆட்சி! ஒரு மாத கால தூரத்துக்கு நடக்கின்ற தூரம். முகம்மது என்ற பெயரை கேட்டால் விரோதிகள் எல்லாம் நடுங்குவார்களாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆட்சியை நபிகளால் நடாத்தி காட்டினார்கள். நபிகளால் தானே இமாமத்து செய்தார்கள், நபிகளால் தானே தொழுவித்தார்கள். 10 வருடத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை என்றால் எத்தனை நேர தொழுகை நபிகளால் தொழுவித்தார்கள்? ஒரு நேர தொழுகையிலாவது தொழுகை முடிந்த பிறகு நபிகளால் சுபஹானல்லாஹ் சொல்லிக் கொடுக்க சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் சொன்னார்களா? நபிகளால் துஆ கேட்க சஹாபாக்கள் ஆமீன் சொல்லிவிட்டு போனார்களா? இந்த கலாச்சாரம் நபிகளாருடைய கலாச்சாரத்திலே நடக்கவில்லை. அன்பாண்ட சகோதரர்களே, இதை நிம்பரிலே பேசினால் கூட்டுதுவா நபிகளாய் செய்யவில்லை அப்பா, ஏன் நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டால் சில்லறை பிரச்சனை பேசாதீர்கள் அப்பா. அன்பாண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள் சைத்தான் எங்களை எப்படி வழிகெடுத்தான் என்று. பித்தத்து செய்யக்கூடாது என்று விளங்கி இருக்கின்ற சமூகம், நபிகளாருடைய மார்க்கத்திலே புதுமைகளை புகுத்த கூடாது என்று விளங்கி இருக்கிற சமூகம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்ட சமூகம் எப்படி இந்த பித்தத்தை ஆதரித்தது? எப்பொழுது சில்லறை பிரச்சனை பேசினார்களோ அப்பொழுது சைத்தான் பிடித்துக் கொண்டு போய்விட்டான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவை எடுத்து பாருங்கள். இன்னைக்கு ஜும்மாவுக்கு ஒரு வரை விளக்கணும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஜும்மாக்களே ஓடவில்லை, நாங்கள் தான் ஜும்மாவை கண்டுபிடித்தது போன்று ஜும்மாவுக்கு ஒரு வரை விளக்கணும். நபிகளார் ஜும்மா ஓடவில்லையா? வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை நபிகளார் மிம்பர் மேடைக்கு ஏறவில்லையா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பார்க்கிறோம், முஸ்லிமிலே பார்க்கிறோம், இன்னொரு ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம், நபிகளாருடைய ஜும்மாவுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. நாங்கள் என்னவெல்லாம் போட்டு வைத்திருக்கிறோம் அதை நான் இரண்டாவது ஜும்மாவிலே சொல்லுகின்றேன். இன்றைக்கு இதை பற்றி பேசினால் இதையெல்லாம் பேசாதீர்கள் அப்பா, இதையெல்லாம் சில்லறை பிரச்சனை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்திலே ஒரு வித்தியாசம், அது சின்னதாக இருக்கலாம், கடுகு சின்னது காரம் பெரிது என்று சொல்வோம். நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒருவன் ஒரு அமலை செய்கின்றான், அது சின்னதாக இருக்கலாம் பெரியதாக இருக்கலாம், நிபந்தனை இல்லாமல் போகிறது. அவன் செய்கின்ற அமலுக்கு எங்களுடைய ஏவடி இல்லை, எங்களுடைய வழிகாட்டுதல் இல்லை. என்ன நடக்கும் தெரியுமா? தூக்கி வீசப்படும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மார்க்கத்திலே இல்லாதவை புகுத்துவது சில்லறை பிரச்சனையா? சில்லறை பிரச்சனையா சகோதரர்களே? லேசான காரியம் கிடையாது. மறுமையிலே கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இழக்க செய்யும். என்ன தெரியுமா? தலையுச்சியிலே சூரியன் இருக்கிறது, காலுக்கு கீழே வியர்வை இருக்கிறது. இந்த நிகழ்வை சந்தித்து பார்க்க முடியுமா? ஒரு மனிதனால் தாங்க முடியுமா இந்த நிகழ்வை? எப்படி இருக்கும்? ஒளி வேகத்தில் அளக்கப்படுகின்ற சூரியன் இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. பேருக்கு கீழால் அமர்ந்திருக்கிறோம், வேறுக்கிறது சூரியனின் சூடல்லவா? இந்த சூரியன் தலையுச்சியிலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் ஒரு மைல் தூரமாக இருக்கட்டும், அல்லது நெருப்பு குச்சி இருக்கிறது அல்லவா அதனுடைய அளவாக இருக்கட்டும், கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் எப்படி கொடூரமாக இருக்கும்! காலுக்கு கீழால் வியர்வை இருக்கும் என்று சொன்னார்களே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. கற்பனை செய்ய முடியாது. இதுவே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற மறுமை தண்டனைக்கு போதும். இப்படி பயங்கரமான நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் நபிகளாருடைய நீர்த்தடாகத்தை நோக்கி ஓடுவார்களாம். இந்த நீர்த்தடாகம் கௌசர் என்ற நீர்த்தடாகம். நபிகளார் என்ன சொன்னார்கள்? அதிலிருந்து ஒரு மிடர் யாராவது குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே வரமாட்டார் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெருமதியான ஒரு தண்ணீரை நோக்கி மனிதர்கள் எல்லாம் ஓடுகின்ற பொழுது நபிகளாருக்கும் ஒரு சமூகத்துக்கும் இடையிலே மறைக்கப்படும். ஹதீஸ்களிலே அசாபி வசாபி என்னுடைய தோழர்கள் என்று வருகிறது, இன்னொரு ஹதீஸிலே உம்மத்தி உம்மத்தி என்னுடைய உம்மத்தவர்கள் என்று வருகிறது. நபிகளார் கேட்பார்களாம், ஏனப்பா எனக்கும் அவர்களுக்கும் இடையே தடை போடுகிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபிகளாருக்கு சொல்லப்படுகின்ற பதில் என்ன தெரியுமா? முஹம்மதே, நபியே, நீங்கள் மரணித்த பிறகு உங்களுடைய மார்க்கத்திலே எவ்வளவு கையாடல் செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நபியே என்று சொல்லுகின்ற பொழுது நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்னுடைய மார்க்கத்தை மாற்றியவர்களை விளைப்போங்கள், தூரப்போங்கள் என்று நபிகளார் விரட்டுவார்கள் அல்லவா? இது சில்லறை பிரச்சனையாயிது. விதத்தை செய்வது லேசான காரியமாயிது. மார்க்கத்தில் ஒன்றை கூட்டுவது அல்லது மார்க்கத்தில் ஒன்றை குறைப்பது லேசான காரியமாயிது. மறுமையில் அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை இழக்க செய்யும். ஏன் சமூகம் வழிகட்டு போனது? எப்பொழுது விதத்தை சில்லறை பிரச்சனையாக பார்த்தார்களோ, எப்பொழுது சிறுக்கை சிலரை பிரச்சனையாக பார்த்தார்களோ அப்பொழுது சைத்தான் எங்களை வழிகெடுக்க முயற்சி செய்தான். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், நீங்கள் இணை வைப்பீர்கள் என்பதில், இணை வைக்க மாட்டீர்கள் என்பதில் சைத்தான் உறுதியாக இருக்கின்றான். எனவே அவன் உங்களை எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? வணக்க வழிபாடுகளை சின்னதாக காட்டி, விதத்தை சின்னதாக காட்டி, சிறுக்கை சில்லறை பிரச்சனையாக காட்டி உங்களை வழிகெடுப்பான் என்று சொன்னார்கள். எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு எதையெல்லாம் வழிகேடு என்று படித்தோமோ, எதையெல்லாம் சிறுக்கு என்று படித்தோமோ அதற்கெதிராக உறுதியாக இருக்க வேண்டும். ஆட்டம் கண்டோம், வழிகட்டு போய்விடுவோம். குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் எதையெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான பித்அத்துகள் என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ, நபி வழிக்கு முரணான காரியம் என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ அதிலே சமாளிப்பு செய்ய ஆரம்பித்தோம், அதிலே விட்டு கொடுக்க ஆரம்பித்தோம், அங்கேதான் சைத்தான் எங்களை வழிகெடுப்பான் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸை வாயளவில் பேசினால் போதாது, அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. சமூகத்தின் செல்வாக்குக்காக நாங்கள் ஒதுங்கவில்லை, சமூகத்துடைய மதிப்புக்காக நாங்கள் ஒதுங்கவில்லை. எங்களுக்கு தேவைப்பட்ட ஒரே ஒரு விடயம் தான் என்ன? அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய பொருத்தம். உலகத்தில் எங்களுக்கு சந்தோஷம் தேவை கிடையாது, உலகத்தில் எங்களுக்கு இன்பம் அவசியம் கிடையாது. மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்கல்லவா நாங்கள் அடிக்கப்பட்டோம்? மறுமையில் வெற்றி தேவை என்று பேசியதற்காகத்தானே பத்த வைக்கப்பட்டோம்? மறுமையில் வெற்றி தேவைப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே எத்தனையோ விதமான வழக்குகளுக்கு முகம் கொடுத்தோம்? இன்றைக்கு என்ன நிலை சகோதரர்களே? சமாளிப்பா, சமூக ஒற்றுமையா, ஊருடைய ஆதரவு தேவையா எங்களுக்கு? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரே, அல்லாஹ் செய்த உதவியினால் இன்றைக்கு இந்த இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கு தேவை கிடையாது, மக்களுடைய உதவி எங்களுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ் உதவி செய்வான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். கொள்கை கொள்கையில் ஆட்டம் கண்டோம், மார்க்கத்திலே சிறியது பெரியது என்று பேச ஆரம்பித்தோம், அங்கேதான் வழிகேடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சுபஹானல்லாஹ் சொல்கிறோம் சகோதரர்களே, சுபஹானல்லாஹ் சின்னதா பெரியதா? லட்சக்கணக்கு செலவழித்து அச்சு செய்கிறோம், சின்னதா பெரியதா? சுபஹானல்லாஹ் சொல்வது சின்னது, சிம்பிள். ஹஜ் செய்வது பெரிய காரியம். அல்லாஹ்விடத்திலே என்ன என்ன நிலை தெரியுமா? ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னால் சுவனத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிற மரம் நாட்டப்படுகிறதாம். ஒரு ஹஜ் செய்தாலும் சுவனத்துக்குரியவனாக மாறுகிறான். இரண்டு ஒரே தரத்தில் இல்லையா? அல்லாஹ்வுடைய பார்வையில் சின்னதும் பெரியதும் ஒரே தரத்தில் இல்லையா? சுபஹானல்லாஹ் சின்னதானேப்பா, நினைத்த மாதிரி செய்து விட்டு போ. தொழுகைக்கு பின்னால் நபிகளார் 33 விடத்தம் செய்தார்கள். டைம் இருக்கிறது, நேரம் இருக்கிறதுக்காக 40 தடவை செய்ய முடியுமா? செய்தால் நன்மை கிடைக்குமா? நபிகளால் சுபாவுக்கு முன்னால் 2.5 ரக்அத் தொழுதார்கள். என்ன சிறப்பு சொன்னார்கள்? இந்த உலகம் உலகத்தில் இருக்கின்ற எல்லா வசுக்களை விட சிறந்தது என்று சொன்னார்கள். லுகருக்கு முன்னால் 4 தடவை நபிகளாருக்கு, ஏன் சுபாவுக்கு முன்னால் 4 தடவை இல்லை? நபிகளாருக்கு பெரிய காரியம் கிடையாது. சமூகம் கட்டுப்படுகிறதா என்று பார்த்தார்கள், என்னுடைய சுன்னாவை பின்பற்றுகிறதா என்று பார்த்தார்கள். இல்லாவிட்டால் ஒரே யூனிஃபார்மிலே சுன்னத்தை தொழுதிருக்கலாம். நபிகளாருக்கு முன்னாலும் பின்னாலும் 4 எல்லா தொழுகைக்கு பின்னாலும் தொழுதிருக்கலாம். ஏன் நபிகளார் வித்தியாசப்படுத்தினார்கள்? நபிகளாரை பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கிறீர்களா என்பதை பார்ப்பதற்காக. எனவே அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வணக்கம் என்று வந்துவிட்டால், ஒரு சுபஹானல்லாஹ்வாக இருந்தாலும், இலட்சம் செலவழித்து செய்யப்படுகின்ற ஹஜ்ஜாக இருந்தாலும், சுவனத்துக்கு இட்டுச் செல்லுகின்ற காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதை நபிகளார் செய்தார்களா என்று பார்க்க வேண்டும். செய்திருந்தால் எப்படி செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நபிகளால் செய்யவில்லை என்றால் தூக்கி வீச வேண்டும். நபிகளால் செய்யாத விடயத்துக்கு முரணாக செய்தாலும் மறுமை வெற்றி இலக்க நேரிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்னே சமூகத்திலே விபச்சாரத்திலே காலத்தை கழித்த ஒரு வெண்மணி பாதையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாய் தண்ணீர் தாகத்தின் காரணமாக பூமியை பராண்டிக் கொண்டிருக்கிறது, சுரண்டிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு அறிவிப்பு, ஒரு ஆண் என்றும் வருகிறது, நாக்கை தொங்க போட்டுக் கொண்டிருக்கிறது தண்ணீர் தாகத்தின் காரணமாக. நாங்கள் என்ன செய்வோம்? நாய்க்கு தண்ணீர் கொடுப்பது சில்லறை பிரச்சனை, சி போடா நாயை என்று நாங்கள் ஏசுவோம். யாருக்கு? கீர்த்தரமான மனிதனுக்கு. ஏன்? நாய் அவ்வளவு கேவலமானது. நாயை பார்த்தால் சும்மா இருப்பவனும் கல்லை எடுத்து அடிப்பான். லேசான காரியம் கிடையாது. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலம் முழுக்க விபச்சாரத்தில் கழித்த ஒரு வெண்மணி அல்லது ஒரு ஆண் மகன் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சுவனத்துக்குரிய மனிதனாக மாறினார் என்று சொல்லவில்லையா? எங்களுடைய பார்வையில் சில்லறை பிரச்சனை, சின்னொரு காரியம் ஒரு விபச்சாரகனையும் விபச்சாரிகையும் சுவனத்துக்குரியவனாக மாற்றியது பாருங்கள் சகோதரர்களே. அதே நேரத்தில் காலம் முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்கிறாள்? ஒரு பூனையை கட்டி போடுகிறாள், உரிமையை கொடுக்கவில்லை, உண்ண கொடுக்கவில்லை, பானம் கொடுக்கவில்லை. நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒரு பூனையின் காரணமாக ஒரு பெண்மணி சுவனம் நுழைந்தாள் என்று சொன்னார்கள். அன்பாண்ட சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், எது சில்லறை பிரச்சனை? மார்க்கத்திலே சின்னது இருக்கிறதா? மார்க்கத்திலே சில்லறை பிரச்சனை பேசினால் மார்க்கத்திலே சின்னது பெரியது என்று குறித்தால் அங்கேதான் வழிகேடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஸ்லாம் எதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்கிறதோ, சுன்னத் என்று சொல்கிறதோ, அது சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் ஒரே தரத்தில் வைத்து மதிக்கப்பட வேண்டும். நபிகளார் என்ன சொன்னார்கள்? நல்லது என்று வந்துவிட்டால் எதையுமே சிறியதாக கருதாது என்று சொன்னார்கள். உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து ஒரு சொட்டு சிரிப்பதாக இருந்தாலும் சின்னதாக கருதாது என்று சொன்னார்கள். அடுத்தவனை பார்த்து சிரிப்பதற்கு கஞ்சத்தனம், உன்னை பார்த்து நான் சிரிப்பதா? சில்லறை பிரச்சனை. நபிகளார் என்ன சொன்னார்கள்? உன்னுடைய சகோதரனின் முகத்தை பார்த்து சிரிப்பதாக இருந்தாலும் சிறியதாக கருதாது என்று சொன்னார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள்? பாதையிலே ஒரு கொப்பு விழுந்திருக்கிறது, மரக்கிளை, அதை வெட்டி ஒரு சகோதரர் அகற்றுகின்றார். நபிகளார் என்ன சொன்னார்கள்? அவரை சுவனத்தில் உரண்டு புரண்டு விளையாடுவதை கண்டேன் என்று சொன்னார்கள், சந்தோஷப்படுவதை கண்டேன் என்று சொன்னார்கள். இதன் காரணமாக சகோதரர்களே, பாதையில் ஒரு கொப்பு விழுந்திருக்கிறது, அதை வெட்டி அகற்றிய காரணம் சின்னது பேச முடியுமா? எனவே மார்க்கத்திலே சில்லறை பிரச்சனை பேசாதீர்கள். அதுதான் எங்களை சைத்தானுடைய வலைக்குள் சிக்க வைக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு, எந்த குர்ஆன் ஹதீஸுக்காக நாங்கள் ஒன்றுபட்டோமோ, எந்த சிறுக்கு பித்தத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றுபட்டோமோ, அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்திலே தூய்மை தேவைப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்தோம், அல்லாஹ்வுக்காக பிரிவோம். உலகம் எங்களுடைய ஒற்றுமையை தீர்மானிக்க கூடாது, உலகம் எங்களுடைய உறவுகளை தீர்மானிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீர்மானிக்க வேண்டும் என்ற கொள்கையிலே உறுதியாக இருந்தால், தூய்மையாக இருந்தால் சைத்தானை விரட்டி அடிக்க முடியும். இல்லாவிட்டால் காலப்போக்கிலே நாங்களும் ஆட்டம் கண்டு எங்களுக்குள்ளும் சிறுக்கும் பித்தத்தும் அரங்கேற ஆரம்பிக்கும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். வல்லவன் ரஹ்மான் கொண்ட கொள்கையில் உறுதியுள்ள மக்களாக என்னையும் உங்களையும் வாழச் செய்வானாக. வாஹிர் தஅவானா. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத், يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை வெற்றியை எதிர்நோக்கி வாழுகின்ற மனிதன் சைத்தானுடைய சதிவலையிலிருந்து தப்பிக் கொள்ள வேண்டுமா? சைத்தான் என்ற அந்த பொது விரோதியை அடித்து விரட்ட வேண்டுமா? அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, தூய்மையாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதை அனாச்சாரம் என்று படித்தோமோ, எதை சிறுக்கு என்று படித்தோமோ, எதை பித்தத்து என்று படித்தோமோ, அது ஒரு பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடாது. அதே போன்று எதை சுண்ணா என்று பார்த்தோமோ, எதை மார்க்கம் என்று படித்தோமோ, அது சின்னதாக விளங்கவும் கூடாது. அப்பொழுதுதான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்க முடியும், பொது விரோதி சைத்தானை அடித்து விரட்ட முடியும் என்று பார்த்தோம். அன்பாந்த சகோதரர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் நடாத்துகின்ற இந்த ஜும்மா இது சில்லறை பிரச்சனையா பெரிய காரியமாயிது? லேசான காரியம் கிடையாது. ஜும்மா என்பது வாரத்தில் ஒரு விடுத்தம் தொழுகிறோம், இந்த ஜும்மா வணக்கம் இது லேசானது கிடையாது. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? முன்னே சமூகம் யூத சமூகம், முன்னே சமூகம் நசாரா சமூகம், இந்த வெள்ளிக்கிழமையை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். என்னுடைய உம்மத்துக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னார்கள். நபிகளாருடைய உம்மத்துக்கு கிடைத்த சிரேஷ்ட அம்சங்களில் ஒன்று என்ன தெரியுமா? இந்த வெள்ளிக்கிழமை சகோதரர்களே, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் வணக்கம் செய்கின்ற பாக்கியம் கிடைக்கவில்லை. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளார் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கின்ற நாளையில் மிகச்சிறந்த நாள் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமை என்று சொன்னார்கள். அதில்தான் ஆதம் படைக்கப்பட்டார், அதில்தான் மரணிக்கப்பட்டார், அதில்தான் அவர் எழுப்பப்படுவார், கியாமத்து நாளும் அந்த நாளையில்தான் வரும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நாளை எப்படி கௌரவிக்க வேண்டுமாம்? நபிகளார் இரண்டு வழிமுறைகளை காட்டித் தந்தார்கள். ஒன்று என்ன தெரியுமா? அதிலே என் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வெள்ளிக்கிழமையை கௌரவப்படுத்தும் முகமாக நபிகளார் சொல்லித்தந்த ஒரே விடயம் என்ன தெரியுமா? அதிலே என் மீது அதிகமாக செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இன்னொன்று என்ன தெரியுமா? எல்லா நாட்களிலும் லுகர் தொழுகை தொழுகின்ற நாங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் லுகர் தொழுவது கிடையாது. லுகருக்கு பகரமாக ஜும்மா என்ற தொழுகையை தொழுகிறோம். ஒரு குத்துபா நடாத்தப்படுகிறது, இரண்டு ரக்கா தொழுவிக்கப்படுகிறது. இதற்குத்தான் நாங்கள் ஜும்மா என்று சொல்லுகின்றோம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவை நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை சுருக்கமாக பார்த்தால் அடுத்த விடயங்கள் எல்லாம் அப்பால் போய்விடும். இன்றைக்கு நான்கு நிபந்தனையை சொல்வார்கள். என்ன தெரியுமா நான்கு நிபந்தனையும்? முதலாவது ஹம்து சலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஹம்து என்பது ஒன்று, சலவாத் என்பது இன்னொன்று. மூமின்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அது இன்னொன்று. இப்படி நிபந்தனைகளை சொல்வார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா எப்படி நடந்தது என்று கேட்டால் தெளிவாக பார்க்க முடிகிறது. ஜாபிர் ரதியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் வசனங்களை ஓதி எங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார்கள். என்ன சொன்னார்கள்? அல் குர்ஆன் வசனங்களை ஓதி எங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் என்று சொன்னார்கள். எனவே ஜும்மாவை நபிகளார் மேற்கொண்ட விதம் அல் குர்ஆன் வசனங்களை ஓதினார்கள், அதை மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இதை செய்தால் ஜும்மாவுடைய கடமை முடிந்து விடுகிறது. அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா எப்படி இருந்தது என்றால் இரண்டு ஜும்மாக்களை ஓதுவார்கள், இரண்டு ஹுத்பாக்களை ஓதுவார்கள். ஒன்று என்ன? ஆரம்பத்திலே ஓதுகின்ற ஹுத்பா, அதற்கு பிறகு சிறிய இருப்பொண்டு அமருவார்கள், திருப்பி என்ன செய்வார்கள், இன்னொரு கொத்துபோதர் ரெண்டு கொத்துபோ ஓதுவார்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் ரெண்டு கொத்துபோ ஓதுகிறோமா இல்லையா? எங்களுடைய ஜும்மாவில ரெண்டு கொத்துபா வருகிறதா இல்லையா? ஒரு கொத்துபா ஓதுகிறோம், ஆரம்பிச்சோம், அதை முடித்த பிறகு அமர்ந்தோம், திருப்பி அறிந்து ஒரு கொத்துபா ஓதுகின்றோம், நபிகளார் ஓதியதை பார்க்கின்றோம். அல் குர்ஆன் வசனங்களை ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள், நாங்களும் நபிகளாருடைய பொன்மொழிகள் குர்ஆன் வசனங்களை வைத்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். அடுத்தது என்ன? நபிகளாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையிலே கொத்துபா ஓதினார்கள். என்ன ஜாபிரதே என சொன்னார்கள், யாராவது ஒருவன் நபிகளார் அமர்ந்த நிலையிலே கொத்துபா ஓதினார்கள் என்று சொன்னால் அவன் பொய்யுரைத்து விட்டான் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே ஹதீஸை பார்க்கிறோம். எனவே நபிகளார் நின்ற நிலையிலே கொத்துபா ஓதினார்கள், நாங்கள் நின்ற நிலையிலே ஹுத்பா ஓதுகிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஹுத்பா. இந்த ஹுத்பாவை நபிகளார் செய்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களிலே ஹம்து சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையிலே ஹுத்பா செய்திருக்கிறார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் ஹம்து ஸலவாத் சொல்லாமலும் ஹுத்பா ஓதியிருக்கிறார்கள் என்பதை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபிகளாருடைய ஹுத்பாவுக்கு ஒரு சில வரைவிலக்கணங்கள் சொல்லப்படுகிறது, நிபந்தனைகள் போடப்படுகிறது. என்ன நடக்க வேண்டுமா? 40 பேர் இல்லாமல் ஜும்மா நடந்தால் அந்த குத்துபா பாலாகிவிடும். 40 பேர் இருக்கின்ற இடத்திலே தான் ஜும்மா ஓதப்பட வேண்டும், நிபந்தனையாக சொல்லப்படுகிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே ஒன்றை நிபந்தனையாக போடுவதாக இருந்தால் நபிகளார் போட்டிருக்க வேண்டும். நபிகளார் போடாத நிபந்தனையை நாங்கள் நிபந்தனையாக போடுவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புதுமையை புகுத்திய குற்றத்துக்கு எங்களை இட்டுச் செல்லும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்தது எத்தனை பேரை வைத்து ஜும்மா ஓதியிருக்கிறார்கள் தெரியுமா? நபிகளார் ஒன்றா குத்துபா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், ஜும்மா பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாபார கூட்டம் வருகிறது, உட்கார்ந்தன சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உடனடியாக அந்த வியாபார கூட்டத்தை நோக்கி போகிறார்கள். நபிகளாருடைய மஜ்லிஸிலே 12 பேர் மாத்திரம் அமர்ந்திருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, 40 பேர் இருப்பது நிபந்தனையாக இருந்தால் நபிகளார் என்ன செய்திருக்க வேண்டும்? அரே, 12 பேர் மற்றவர்கள் எழுந்தி போய்விட்டார்களே அப்பா, எனவே ஜும்மா முடிந்து விட்டது. நிபந்தனை முடிந்தால் பாலாகுமா இல்லையா வணக்கம்? நிபந்தனை முடிந்தால் வணக்கம் பாலாகும். தொழுகைக்கு உது நிபந்தனை என்று சொல்வோம். உது முடிந்தால் என்ன செய்யும்? தானாக தொழுகை முடிந்துவிடும். அதே போன்றுதான் 40 பேர் நிபந்தனை என்றால் இடையில் அந்த நிபந்தனை இழக்கப்பட்டால் ஜும்மா பாலாகிவிடும். நபிகளா ஜும்மாவை நிறுத்தினார்களா? குத்பாவை திருப்தி செய்தார்களா? இல்லை. 12 பேரோடு நபிகளார் ஜும்மாவை நடத்தினார்கள் என்று சொன்னார். நபிகளாரே ஆக குறைந்தது 12 பேரில் நடத்தியிருக்கிறார்கள். எனவே ஒரு ஊரிலே 3 பேர் தான் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், 3 பேரை வைத்து ஜும்மா நடத்த முடியும். இதுதான் ஜும்மாவுக்கு ஆக குறைந்த எண்ணிக்கையை தவிர 40 பேர் இருக்க வேண்டும் என்றோ 60 பேர் இருக்க வேண்டும் என்றோ நபிகளார் நிபந்தனை போடவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் வருகிறது, 40 பேர் இருந்தால் தான் ஜும்மா நடத்த வேண்டும் என்ற கருத்திலே வரக்கூடிய ஹதீஸ் மிகவும் பலவீனமான ஹதீஸ் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக ஜும்மாவிலே இன்னொன்றை சம்பந்தப்படுத்துகிறார்கள். என்ன தெரியுமா? ஜும்மாவிலே ஒரு ஜும்மாவில் அல்லது ரெண்டு ஜும்மாக்களில் ஒன்றிலே மூமியங்களின் மீது துவா ஓதப்பட வேண்டும், மூமியங்களுக்காக துவா கேட்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் ஜும்மா பாழாகிவிடும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை தொகுப்பு அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. புகாரி, முஸ்லிம், அபூதாவுது, திருமிதி, நசாரி என்று ஆயிரக்கணக்கான ஹதீஸ் கிதாபுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸ் கிதாபிலே ஷாஃபி இமாம் அவர்களுக்கு என்று தனி ஒரு கிதாப் இருக்கிறது, முஸ்னது ஷாஃபி என்று அதற்கு சொல்லப்படுகிறது. அதிலாவது ஜும்மாவிலே நபிகளால் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் பார்க்க முடிகிறதா? மூமின்களுக்கு துஆ கேட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியவில்லை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மாவிலாவது, எல்லா ஜும்மாக்களிலும் அல்ல, ஒரு ஜும்மாவிலாவது மூமின்களுக்கு என்று துஆ கேட்டார்கள் என்பதற்கு ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? ஒரு ஹதீஸை காட்ட முடியாது, ஒரு ஹதீஸை காட்ட முடியாது. அதற்கு நேர்மாறாக எப்படி ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதையுமா முஸ்லிமே வருகிறது. உமாரா என்ற நபி தோழர் பிஸ்ரிபுன் மர்வானுடைய ஆட்சி காலத்திலே ஜும்மா தொழுகைக்கு வருகிறார்கள். அந்த பிஸ்ரிபுன் மர்வான் என்ற கவர்னர் என்ன செய்கிறார் தெரியுமா? இரண்டு கைகளை ஏந்தி துவா செய்து கொண்டிருக்கிறார், இரண்டு கைகளை மேந்தி துவா செய்து கொண்டிருக்கிறார். இந்த உமாரா என்ற நபித்தோழர் அந்த ஆட்சியாளரை பார்த்தவுடனே என்ன செய்வார் தெரியுமா? அந்த அந்த பிசுருடைய இரண்டு கைகளையும் அல்லாஹ் இழிவுபடுத்துவானாக, அல்லாஹ் கேவலப்படுத்துவானாக என்று பதுவா செய்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அதை சொல்லிவிட்டு சென்றார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆள்காட்டி விரலை உயர்த்தி எச்சரிக்கை செய்ததை தவிர இரண்டு கைகளையும் உயர்த்தவில்லை என்று நபித்தோழர் உமாரா ரதியல்லாஹு அன்ஹு அந்த பிஸ்ரிபுன் மர்வான் என்ற ஆட்சியாளரை லஅனத்து செய்தார்களாம், பதுவா செய்தார்களாம். முஸ்லிமிலே ஹதீஸ் பார்க்கிறோம், என்ன நிபந்தனையாம்? கையேந்தி பிரார்த்தனை செய்யாவிட்டால் ஹுத்பா பாழாகி விடுமாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள் எங்கே இருக்கிறது என்று. நபிகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலே துஆ கேட்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? நபிகளாரோ ஹுத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு நபித்தோழர் ஓடோடி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே கடுமையான வறட்சி, பயிர் பச்சைகள் எல்லாம் அழிந்து போகிறது, மிருகங்கள் எல்லாம் அடிந்து போகிறது, மலைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் நபிகளாத்தோடு இரண்டு கக்கப்பகுதிகளும் விளங்குகின்ற அளவுக்கு கையை உயர்த்தி மலைக்காக பிரார்த்தனை செய்தார்களாம். மலைக்காக செய்தார்களே தவிர மூமியங்களுக்காக செய்யவில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மலையை கேட்டு நபிகளால் துவா செய்தார்கள். மிம்பர் மேடையில் இறங்கி நபிகளால் தொழுகை முடிப்பதற்கிடையில் வானங்கள் அப்படி ஒன்று, மேகங்கள் ஒன்று சேர்ந்து மலை பொழிந்ததாக அந்த நபி தோழர் சொல்லுகின்றார். அடுத்த வாரம் ஓடோடி வருகின்றார், அல்லாஹ்வின் தூதரே எங்களுடைய பகுதியில் மழை அதிகரித்து விட்டது, பயிர்கள் அழிந்து போகிறது, மிருகங்கள் மாண்டு போகிறது, மழை நிறுத்தத்துக்காக துவா செய்யுங்கள் என்றார்கள். நபிகளார் இருகரம் ஏந்தி பிரார்த்தனை செய்தார்கள். இப்படி தெளிவாக சொன்ன நபித்தோழர்கள் எதை மறந்து விட்டார்களா? இந்த நிபந்தனையை மறந்து விட்டார்களா? நபித்தோழர்கள் மறக்கவும் இல்லை, நபிகளார் அப்படி செய்யவும் இல்லை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மூமியங்களுக்கு குறிப்பிட்டொரு துவா ரெண்டு ஹுத்பாவில் ஒன்றில் வர வேண்டும் என்பதை நிபந்தனையாக போடுவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு புதுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என தெரியுமா? சஹாபாக்களுடைய பெயர் சொல்லப்பட வேண்டுமா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான்கு ஹலீஃபாக்களுடைய பெயர் ஜும்மாவிலே சொல்லப்பட வேண்டும் என்பது நிபந்தனையாக இடப்பட்டால் தெளிவாக இருக்க வேண்டும். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே புகுத்தப்பட்ட ஒரு புதுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையிலே நான்கு சஹாபாக்கள் கலீபாக்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அப்படி நபிகளார் சொல்லி இருந்தால் இஸ்லாமிய வரலாற்றிலே முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அலி ரதியல்லாஹு அன்ஹு யுத்தம் வர வேண்டிய அவசியமே கிடையாது, ஆயிஷா நாயகி அலி ரதியல்லாஹு அன்ஹு யுத்தம் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? நபிகளார் கலீபாக்களை சொல்லி துஆவை கேட்டு விட்டு போனார்கள். அப்பா எப்படி முஆவியாவுக்கு வர முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டிருப்பார்கள். நபிகளார் அப்படி சஹாபாக்களுடைய கலீஃபாக்களுடைய பெயரை சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களாவது சொன்னார்களா? அபூபக்கர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆட்சி நடத்தினார்களே, அவருடைய காலத்திலாவது நடந்ததா? நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஹுத்பாவிலே செய்யாத ஒரு காரியத்தை நாங்கள் செய்வது மார்க்கத்திலே புகுத்தப்பட்ட புதுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் அரபியே ஹுத்பா செய்வது கிடையாதாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியில் தான் ஹுத்பா செய்தார்கள், அதில் சந்தேகம் கிடையாது. நபிகளார் பேசியதும் அரபியிலே தான். எங்களுக்கு அரபியிலே பேச முடியுமா? தமிழிலே பேசினால் வித்யாத்தி என்று சொல்வோமா? ஆங்கிலத்திலே பேசினால் வித்யாத்தி என்று சொல்வோமா? இல்லை, நபிகளாருடைய தாய்மொழி அரபு, எனவே நபிகளார் அரபு பேசினார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரரே, நபிகளாருடைய ஜும்மாவை பற்றி ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அழகான முறையில் சொன்னார்கள். என்ன தெரியுமா? நபிகளார் அல் குர்ஆன் வசனத்தை ஓதி மக்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அரபியிலே ஓதி தப்சீர் வாசித்து விட்டு போனவங்களுக்கு விளங்குமா? மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் ஜும்மா இருப்பதுதான் நபிகளாருடைய நோக்கம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மொழியில் வேண்டுமானாலும் ஜும்மா செய்யலாம், கூடாது என்பதற்கு ஒரு ஆதாரம் காட்டினால் எல்லாம் முடிந்து விடுகிறது. நபிகளார் எந்த ஒரு கட்டத்திலாவது ஜும்மா என்பது அரபியில் தான் அமைய வேண்டும் என்று சொன்னார்களா? சொன்னது கிடையாது. எனவே அறிவுரை என்று வருகிற பொழுது, ஹுத்பா என்று வருகிற பொழுது, பயான் என்று வருகிற பொழுது மக்கள் விளங்குகின்ற மொழியில் வர வேண்டுமே தவிர, பேசுபவருக்கு தெரிந்த மொழியிலே பேசிவிட்டு போனால் அது அறிவுரையாக அமையவும் மாட்டாது, பயானாக அமையவும் மாட்டாது, ஹுத்பாவாக அமையவும் மாட்டாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அறிவுரை என்று சொன்னால், பயான் என்று சொன்னால் தெளிவுபடுத்துவது, மக்களுக்கு தெரிந்த பாஷையிலே போக வேண்டும். இப்படி சொல்பவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மிம்பர் மேடை தமிழ் நாமத்தையே பேசியிருக்க கூடாது. என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு மிம்பர் மேடை மூன்று ஹுத்பாக்கள் ஓதப்படுகிறது. நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். நபிகளார் இரண்டு ஹுத்பாக்களை ஓதினார்கள், இரண்டுக்கு இடையிலே அமர்ந்தார்கள் என்பது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ். இன்றைக்கு எல்லா படிகளிலும் மூன்று ஹுத்பாக்கள் ஓதப்படுகின்றன. எது பித்அத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எப்படி மூன்று ஹுத்பாக்கள் ஓதப்படுகின்றன? ஆரம்பத்திலே அந்த சலவாத்து சொல்லி அப்படியே தமிழிலே ஒரு ஹுத்பா வருகிறது, ஒரு பிரார்த்தனையோடு அந்த ஹுத்பா முடிகிறது. திருப்பி என்ன செய்கிறார்கள்? அந்த சலவாத்தோடு சின்ன அரபியில் ஒரு ஹுத்பா. இது இரண்டாவது இல்லையா? இது அதிலே ஒரு துவா கேட்கப்படவில்லையா? அசௌத் இருந்தாலும் வழக்கம் என்று உட்காரவில்லையா? அவர்கள் ரெண்டு ஹுத்பா ஆரம்பத்தில் ஓடப்படுகிறது, திருப்பி அமர்ந்து விட்டு இருந்து இன்னொரு ஹுத்பா ஓடப்படுகிறது. மூன்று நடக்கவில்லையா? சிந்தனை செய்து பாருங்கள். நபிகளாருடைய காலத்தில் இரண்டு ஹுத்பாக்கள் நடக்கப்பட்டது என்றால் அது ஒன்றோ இரண்டும் அரபியிலே இருக்க வேண்டும், அல்லது இரண்டும் தமிழிலே இருக்க வேண்டும், அல்லது ஒன்று அரபியிலே ஒன்று தமிழிலே பூரணமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன நடக்குது? மூன்று ஹுத்பாக்கள் ஓதப்படுகிறது. இது பிதத்தா? ரெண்டு ஹுத்பாவ தமிழ்ல செஞ்சுட்டு போறது பிதத்தா? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபியில்தான் ஹுத்பாக்கள் அமைய வேண்டும் என்று நிபந்தனை போடாத வரைக்கும் நாங்கள் நிபந்தனை போடுவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட புதுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா? இமாமுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. இமாமுக்கு இஸ்லாம் ஒரு தகுதி சொல்கிறது சகோதரர்களே. இன்றைக்கு கொத்துபோவதுகின்ற இமாம்களுடைய நிலை என்ன? தொழுவிக்கின்ற இமாம்களுடைய நிலை என்ன? பித்தத்து செய்தால் அது ஒரு பக்கம். இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? சிறுக்கு செய்பவர்கள், குறிபார்ப்பவர்கள், பால் பார்ப்பவர்கள், எதிர்வு கூறுகின்ற மனிதர்கள் எல்லாம் மிம்பரிலே ஹுத்பா ஓதுகின்றார்கள், தொழுவிக்கின்றார்கள். சிறுக்கு செய்பவர்கள் எல்லாம் தொழுவிக்கின்றார்கள். இவர்களுக்கு பின்னால் தொழ முடியுமா? இஸ்லாமிய தீர்ப்பு என்ன? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்ன ஒரு விடயம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு இமாம், இமாம் என்றால் இன்றைக்கு பள்ளிக்கு இருக்கிற இமாம் அல்ல, ஆட்சித்தலைவர் அல்லது கவர்னர், அவர் தெளிவான குஃப்ரு செய்து விட்டால் அவரை விட்டு வெளியேறுவதற்கு நபிகளார் அவகாசம் தந்திருக்கிறார்கள். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லைன் அஸ்ரத்த லயஹ்பத்தன்ன அமலுக்க, நபிகளாரை பார்த்தல சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் இணை வைத்து விட்டாலும் உங்களுடைய வணக்க வழிபாடுகள் பாழாகிவிடும் என்று சொன்னார்கள். எனவே இணை வைக்கின்றவர்கள் தொழுவித்தால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஜும்மா நடத்தினால் ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. யாருக்காக தெரியுமா? எங்களை நாங்கள் சரி செய்து கொள்வதற்காக. நாங்கள் வாரத்துக்கு ஒரு விடுத்தம் செய்கின்ற ஜும்மா சரியாக அமைகிறதா, எங்களுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பதை பரிசோதனை செய்து பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நடத்துகின்ற இந்த ஜும்மா அங்கீகரிக்கப்படக்கூடியதா இல்லையா என்றால் நபிகளாருடைய சுன்னாவுக்கு ஒத்து போகக்கூடிய ஜும்மா இதுதான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஒரு அசாக்கோலை பிடிக்க வேண்டுமா? மிம்பருக்கு ஏறுகின்ற இமாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒரு தடியை ஊண்டிக்கொண்டுதான் ஹுத்பா செய்ய வேண்டுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடியை ஊண்டிக்கொண்டு ஹுத்பா செய்ததற்கு எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளையும் பார்க்க முடியாது. ஒரே ஒரு ஹதீஸ் வருகிறது, வில் போன்றவற்றையோ வால் போன்றவற்றையோ ஏந்திக் கொண்டு நபிகளார் ஹுத்பா செய்தார்கள் என்று வருகிறது. அந்த ஹதீஸ் பலவீனமானது. அது சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் வாளைத்தான் கையிலே ஏந்த வேண்டுமே தவிர, வில்லைத்தான் கையிலே ஏந்த வேண்டுமே தவிர, அதற்கென்று அசாக்கொலை ஏற்படுத்துவதற்கு ஆதாரம் கிடையாது. அந்த ஹதீஸ் பலவீனம். சஹீஹ் என்று வைத்துக் கொண்டாலும் வாளைத்தான் பிடிக்க வேண்டுமே தவிர, வில்லைத்தான் பிடிக்க வேண்டுமே தவிர, அசாவை பிடிப்பதற்கு ஆதாரம் கிடையாது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தடி பிடிப்பது நிபந்தனை, துஆ கேட்பது நிபந்தனை, அரபியிலே செய்வது நிபந்தனை, 40 பேர் வர வேண்டும் நிபந்தனை, இதுவெல்லாம் நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணானது, இஸ்லாத்திலே புகுத்தப்பட்ட காரியம் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் சிறியதாக இருந்தாலும் உச்ச உச்சகட்டத்தில் பெரியராக இருந்தாலும் நபிகளார் செய்தார்களா என்று பார்க்க வேண்டும், செய்திருந்தால் எப்படி செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும். நபிகளார் செய்திருந்தால் செய்வோம், செய்த விதத்திலே செய்வோம். நபிகளார் செய்யாவிட்டால் விட்டு போடுவோம் என்பதுதான் ஒரு இறை விசுவாசிக்கு தேவைப்பட வேண்டிய அடிப்படை பண்பு என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நாங்கள் செய்கின்ற இந்த ஜும்மா, வாரத்துக்கு ஒரு விடுத்தம் நடத்தக்கூடிய இந்த ஜும்மா குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். கூடாது என்று சொல்பவர்கள் செய்ய வேண்டிய வேலை என தெரியுமா? கூடாது என்பதற்கான தெளிவான ஆதாரங்களை வைத்துவிட்டால் அதற்குரிய வாதங்களை நடாத்தி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுதும் எங்களுக்குரிய பொது விரோதி சைத்தான் இருக்கின்றான். அந்த சைத்தானை பொது விரோதியாக இனம் கண்டுகொண்டு அவனை விரட்டி அடிப்பதற்கு என்னென்ன வழிவகைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறதோ அந்த அடிப்படையிலே அந்த சைத்தானை விரட்டி அடித்து மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எனவே வல்லவன் ரஹ்மான், நாங்கள் நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கட்டளை அல் குர்ஆனும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வழிமுறை அஸ் ஸுன்னாவும் எங்களுடைய அடிப்படை என்பதை உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் மொழிந்து வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்ற உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து உண்மை முஸ்லிம்களாக மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
لا إله إلا الله محمد رسول الله.